நேரம் 5 மணி. மாலை தென்றல்.
ஆல் இண்டியா ரேடியோ. மாலை தென்றல்
நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கதிரவன் விடைபெற்றுக் கொண்டிருக்கும் இவ்வழகிய செவ்வந்தி மாலை வேளையில் உங்கள் செவிகளுக்கு இனிமை சேர்க்க வருகின்றது மாலை தென்றல். இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜேக்கப். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக சிறுதானியங்களின் சிறப்புகள் குறித்து தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். சிறுதானியங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன, இவற்றில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்ன, சிறுதானியங்களை உட்கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இப்படி பல்வேறு பயனுள்ள தகவல்களை கலந்துரையாடல் வாயிலாக தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். கலந்துரையாடலில் பங்கேற்போர் மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் பி.வி. கோபி மணிவண்ணன், பேராசிரியை மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் ராகதீபா, பேராசிரியை மற்றும் உணவு தொழில்நுட்ப நிபுணர் பாரதி ஆகியோர். இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு சிறுதானியம் குறித்தும் விளக்கமாக நம்மிடையே தகவல்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார்கள் மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பத்துறை மாணவர்கள். சிறுதானியங்களின் சிறப்புகள் செவி மடுப்போமா?
அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்வது நான் உங்கள் கோபி மணிவண்ணன். மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர். அடடா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், எதுக்கு இந்த வாழ்த்துக்கள்னு கேக்குறீங்களா? நம்ம மதுரையில ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷல் தாங்க. விழாமலி மூதூர்னு சங்கத்தமிழ் இலக்கியங்கள்ல நம்ம மதுரையை பற்றி ரொம்ப சிறப்பா சொல்லி இருக்காங்க. அதாவது
விழாமலி மூதூர்னா என்ன சார்?
வாங்க வாங்க ராகதீபா, பேராசிரியர் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர். வணக்கம்.
வணக்கம் சார்.
சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அதிகமா திருவிழாக்கள் கொண்டாடுற நகரமா நம்ம மதுரை இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழா, அதுதான் இந்த விழாமலி மூதூர்னு சொல்றது.
முத்திரை பதிக்கும் சித்திரை திருவிழா நம்ம மதுரையில ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா?
யாரு? பாரதி, பேராசிரியர் மற்றும் உணவு தொழில்நுட்ப நிபுணர். வணக்கம் பாரதி.
வணக்கம் சார்.
ஆமா பாரதி, எப்பவும் நீங்க சரியான நேரத்துக்கு வந்துருவீங்களே, இன்னைக்கு என்ன லேட்டு?
அதுவா சார், நாங்க இன்னைக்கு குடும்பத்தோட அழகர் கோயில் போயிருந்தோம். சாமி தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன் சார்.
ஆஹா, ரொம்ப சந்தோஷம்மா. குடுங்க குடுங்க. ராகதீபா இந்தாங்க, நீங்களும் பிரசாதம் எடுத்துக்கங்க. நீங்க அழகர் கோயில் போயிருக்கீங்களா?
சின்ன வயசுல இருந்தே அடிக்கடி போயிருக்கேன் சார். ரம்யமான சோலைமலை, நூபுர கங்கை தீர்த்தம், அப்புறம் நிறைய குரங்குகள், எவ்வளவு சேட்டை பண்ணும் சார். அழகர் கோயில்னாலே அழகுதானே சார்?
ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆமா பாரதி, அழகர் கோயில்ல இன்னைக்கு என்ன பாத்தீங்க? ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, நம்ம நேயர்களுக்கும் சொல்லுங்க, கேப்போம்.
கோயிலுக்குள்ள போனதும் தானிய அறைன்னு பார்த்தோம் சார். அந்த தானிய அறையில நெல் ஒரு இடத்துலயும் பிற தானியங்கள் அடுத்த ஒரு அறையிலயும் குவிச்சு வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி தானியங்கள் குவிக்கப்பட்ட இடத்த நான் பார்த்தேன் சார்.
தானியங்கள்னு நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஒன்னு ஞாபகத்துக்கு வருது பாரதி. சிறுதானியங்களின் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில இந்த 2023 ஆண்ட இன்டர்நேஷனல் மில்லட்ஸ் இயர், அதாவது சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவிச்சிருக்காங்க. நம்ம ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் நேயர்களுக்கு சொன்னோம் இல்லையா, அதுக்கு காரணமே இதுதான். நாம எல்லோரும் இந்த 2023 சிறுதானியங்கள் ஆண்ட சிறப்பா கொண்டாடணும். இது பற்றிய தகவல்களை ஊட்டச்சத்து நிபுணர் ராகதீபா நமக்கு சொல்ல போறாங்க.
2023 ஆண்ட ஐநா சபை இன்டர்நேஷனல் மில்லட் இயரா அறிவிச்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தா, நம்ம எல்லாரும் நம்மளோட பாரம்பரிய உணவுப் பொருளா கருதப்படுற சிறுதானியங்களை மறந்துட்டு மேற்கத்திய உணவு பழக்கத்துக்கு மாறி இருக்கிறது தான். இன்னைக்கு இந்தியால எல்லாராலையும் அதிகமா சாப்பிடப்படுற உணவுப் பொருள் என்னன்னு பார்த்தா அரிசியும் கோதுமையும் தான். இதுல இருக்க அதிகமான கார்போஹைட்ரேட் நமக்கு டயபெட்டிஸ்னு சொல்லப்படுற சக்கரை வியாதியை கொடுக்குது. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் சிறுதானியத்தை தான் தினசரி உணவா சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அவங்களோட ஆயுட்காலம் 100 வருஷம் 120 வருஷமா இருந்துச்சு. இப்ப நம்மளோட ஆயுட்காலம் அதுல பாதி கூட இல்ல. இன்னைக்கு பெருகி இருக்கிற இவ்வளவு நோய்களுக்கும் காரணம் நம்மளோட உணவு பழக்கம் தான். சிறுதானியங்கள்ல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, அதை கல்டிவேட் பண்றப்போ எந்த ஒரு பூச்சிக்கொல்லியும் போடப்படுறதில்ல. அது மட்டும் இல்லாம சிறுதானியங்கள்ல இருக்க உயிர் சத்துக்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் அழியாம அப்படியே இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு சிறுதானியங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கவோ பிரிசர்வ் பண்ணி வைக்கவோ தனியா எந்த ஒரு பிரிசர்வேட்டிவும் போடப்படுறதில்ல. இப்படிப்பட்ட மகத்துவம் இருக்க இந்த சிறுதானியங்களை நம்ம மறந்துட்டோம். இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தணும், பயன்பெறணும்ன்றதுதான் இந்த சர்வதேச சிறுதானிய ஆண்டோட நோக்கமே.
அற்புதமான தகவல்கள், அழகா சொன்னீங்க ராகதீபா. நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு மாதமும் அகில இந்திய வானொலியில மன் கி பாத் அப்படின்னு சொல்ற மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமா நாட்டு மக்களுக்கு உரையாற்றிட்டு வர்றாரு. நமது நாட்டின் பாரம்பரியம், பண்பாடு, உணவு பழக்கம், விவசாயம், பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, இது பத்திலாம் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு
சார். பிரதமரோட மன் கி பாத் ரேடியோ நிகழ்ச்சி நானும் கேட்டிருக்கேன். பிரதமர் தன்னுடைய வானொலி உரையில சிறுதானியங்கள் பற்றியும் பேசினாரு. தொல்காப்பியம், புறநானூறு போன்ற சங்க இலக்கியங்கள்ல சிறுதானியங்களை பற்றின குறிப்புகள் பிரதமர் குறிப்பிட்டு காமிச்சது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
சரியா சொன்னீங்க பாரதி. மனதின் குரல் நிகழ்ச்சியோட 100வது தொடர் இந்த 2023 மார்ச் கடைசி வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒளிபரப்பாக இருக்கிற இந்த செய்திய நான் இப்ப உங்க எல்லோருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ஆமா, நமது மாணவர்களுக்கு சிறுதானியங்கள் பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு? சிறுதானிய உணவுகள் பற்றிய விழிப்புணர்வு நம்ம மாணவர்களிடம் எந்த அளவுக்கு இருக்கு? பேராசிரியர் ராகதீபா, நீங்க சொல்லுங்க.
சிறுதானியங்கள்னு நம்ம தினை, சாமை, குதிரைவாளி, கம்பு, சோளம், வரகு, கேழ்வரகு இது எல்லாத்தையும் சொல்றோம். இதோ நம்ம மாணவர்களே வந்துட்டாங்களே, வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
பவித்ரா, இன்னைக்கு நான் தானியத்துல முதன்மை இடத்துல இருக்க கம்பு பத்தி பேச போறேன். பொதுவா நம்மளோட உணவுல அரிசியும் கோதுமையும் தான் அதிகமா சேர்த்துக்கிறோம். ஆனா இதை தாண்டி நிறைய தானியங்கள் இருக்கு. அப்படி தானியத்துல முக்கியமான இடத்துல இருக்கிறது கம்பு. இங்கிலீஷ்ல பேர்ல் மில்லட்னு சொல்வோம். பேர்ல்னா என்ன? முத்து. அது எப்படி விலைமதிப்பற்ற பொருளா பாக்குறோமோ அதே மாதிரி தான் இந்த கம்பும் விலைமதிப்பற்ற உணவு பொருளா இருக்கு. அதோட பயன்பாட்டையும் உணவுல எப்படிலாம் நம்ம அதை சேர்த்துக்கலாம் அப்படின்றதையும் இப்ப பார்க்கலாம். அதிகமா பயிரிடப்படுற தானியத்துல கம்பு முதல் இடத்துல இருக்கு. பொதுவா ஆப்பிரிக்கால இது தோன்றியதா சொல்லப்படுது. சுமார் 40க்கும் மேற்பட்ட நாடுகள்ல விளைஞ்சி உணவு பொருளா பயன்படுத்துறாங்க. குறிப்பா ஆசியாலையும் அப்புறம் ஆப்பிரிக்கா நாடுகள்லயும் கம்பு மனிதர்களுக்கு உணவாகவும் கால்நடைகளுக்கு தீவனமாகவும் எரிபொருளாகவும் பயன்படுத்துறாங்க. உலகத்தில் மொத்த சிறுதானிய உற்பத்தியில 55% இடத்த கம்பு பிடிச்சிருக்குது. இந்தியால நடந்த அகழ்வாராய்ச்சியில கம்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டதா தெரிய வந்திருக்கு. பொதுவா நம்ம முன்னோர்கள் கோயில் கலசங்கள்ல தானியங்களை சேமிச்சு வச்சாங்க. ஏன் தெரியுமா? வறட்சி காலங்கள்ல அது விதையா பயன்படும் தான். அப்படி வறட்சியிலையும் இந்த கம்பு ரொம்ப செழிப்பா வளரும். கம்பு பூக்குற காலத்துல அதிக குளிரும் சரி, வெப்பமும் சரி, மழையும் சரி இல்லாம சமமா இருக்கணும் காலநிலை. தமிழ்நாட்டில் பெரும்பாலும் கம்பு மானாவரி பயிரா ஜூன் ஜூலை மாதங்கள்ல தான் பயிர் செய்யறாங்க. இப்போ கம்புல இருக்க நியூட்ரிட்டிவ் வேல்யூ பத்தி பார்க்கலாம். இப்போ இருக்க அரிசி எல்லாமே பாலிஷ் பண்ணி வரதால அதுல எந்த சத்துமே இருக்காது. ஆனா கம்பு அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சக்தி அதிகமா கொண்டிருக்குது. இதுல நார் சத்துன்னு சொல்லக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகவே இருக்கு. மேலும் 100 கிராம் கம்புல 60.9 மில்லிகிராம் கார்போஹைட்ரேட்ஸ், 5.2 கிராம் ஃபேட், 9.3 கிராம் அயன், 220 மில்லிகிராம் பாஸ்பரஸ், 17 மில்லிகிராம் கால்சியம், அப்புறம் 100 கிராம் கம்புல 329 கலரிஸும் இருக்கு. பேரிஷம் மரத்துல இருக்கிறத விட 4 மடங்கு இரும்பு சத்து இந்த கம்புல இருக்கு. இப்போ நம்ம கம்பை எப்படிலாம் உணவுல சேர்த்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். கம்புல களி செய்யலாம், கூழ் கிண்டலாம், அப்படி இல்லாட்டி நம்ம தோசைக்கு மாவு அரைக்கிறப்போ அதோட தேவையான அளவு கம்பு சேர்த்து ஊற வச்சு அரைச்சு அதை இட்லியாவோ அல்லது தோசையாவோ செஞ்சு சாப்பிடலாம். அடிக்கடி நம்ம தோசை சப்பாத்தி அப்படின்னு தான் சாப்பிட்றோம். ஆனால் அதுக்கு பதிலாக கம்பில் காய்கறி சேர்த்து உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம். அதோட மிளகு சீரகம் பருப்பு நெய் சேர்த்து வேக வச்சு பொங்கலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். கம்பு மாவில் புட்டு செஞ்சு தேங்காய் போட்டு நாட்டு சக்கரை தூவி சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். கம்பில் ரொட்டி அப்புறம் சப்பாத்தி கூட செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் கம்பில் நிறைய ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ் கூட செய்யலாம். லட்டு, கொழுக்கட்டை, பணியாரம், அல்வா, அப்புறம் சக்கரை பொங்கல் கூட செய்யலாம். இப்படி கம்பில் இனிப்பு வகைகள் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கம்பில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். பொதுவாக நம்ம வெயில் காலங்களில் பார்த்தோன்னா ரோடோரங்களில் இந்த கம்புக்கூளோட விற்பனை அதிகப்படியாக இருக்கும். ஏன் தெரியுமா? கம்பு நம்ம உடம்புல இருக்க சூட்டை நீக்கி நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். அது நம்ம உடம்பை எப்போதுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். உடலில் எப்போதுமே குளுமையை கொடுக்கும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிற தன்மை கம்புக்கு அதிகமாகவே இருக்குது. கம்பு இரத்தத்தில் இறுக்கத்தன்மையை தளர்த்தி பிராணவாயு கிரகிப்பை அதிகப்படுத்துறதால உயர் இரத்த அழுத்தம் வராமல் தடுக்குது. இரத்தத்தில் இருக்க கழிவை நீக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்துது. இதனால நம்ம உடம்பு ரொம்பவே ஆக்டிவாகவும் இருக்கும். புதிதாக குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு ஒரு சில நேரங்களில் தாய்ப்பால் சுரக்காது, இல்லாட்டி தாய்ப்பால் சுத்தமாக நின்றும். அப்படி இருக்கக்கூடிய தாய்மார்கள் கம்பை கூழவோ இல்லை களியாவோ செஞ்சு சாப்பிட்றப்போ தாய்ப்பால் சுரக்கிறது அதிகமாகும். இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதால நம்மளோட எலும்புகளை இது நல்லா வலுப்படுத்தும். கம்பை எடுத்துக்கிறதால நம்ம உடம்புல இருக்க ஊலசதை கரைஞ்சி நம்மளோட தசைகள் இறுகி நம்ம உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கும். நம்மளோட தாத்தா பாட்டியெல்லாம் தானியங்களே அவங்களோட உணவில் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. அப்படி அவங்க தானியங்களை மட்டுமே உணவாக சாப்பிட்டனால தான் 100 வயசு வரைக்கும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. இவ்வளோ நன்மைகள் நிறைந்த இந்த தானியங்களை இனிமேலாச்சும் நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துப்போமா? சரி, எடுத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். சத்தான தானியங்களை சாப்பிட்டு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வோம்.
நான் எம் சேது விக்னேஷ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் இருக்க சோளத்தை பற்றி பேச போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சோளத்தோட சூழல் பற்றி பார்த்துடலாம். சோளம்னாவே நிறையா பேர் மக்காச்சோளம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நான் பேச போகிறது நாட்டு சோளத்தை பற்றி. இந்த சோளத்தில் உமியே இருக்காதுங்க. உமியே இல்லாத இந்த இளவரசியை 3 கலரில் பார்க்கலாம். வெள்ளையாக இருக்கிறத முத்துச்சோளம்னும், சிவப்பாக இருக்கிறத சிவப்பு சோளம்னும், கருப்பாக இருக்கிறத இரும்பு சோளம்னு சொல்கிறாங்க. நாட்டு ரகத்தில் இருக்க இந்த சிறு சோளம் 11 அடி வரை வளரக்கூடியதான். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்தில் இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச உணவு எதுன்னு கேட்டால் சோள சோறு, சோள ரொட்டி, சோள கஞ்சி தான் சொல்லுவாங்க. ரொம்ப எளிமையான அதே நேரத்தில் சத்தான உணவான நாட்டு சோள உணவு தான் எல்லா மண் வகையிலையும் கொஞ்சமான நீர் இருந்தால் போதும். இந்த பயிர் வளர்கிறதுக்கு ரசாயன உரமோ பூச்சிக்கொல்லி மருந்தோ தேவையே இல்லை. வெப்பமான பகுதியில் கூட இந்த பயிர் வளரும். இப்போ இதில் இருக்க சத்துக்களை பார்க்கலாம். புரதம் இருக்கு, கொழுப்பு சத்து, மாவு சத்து, இரும்பு சத்து, தாது உப்பு அதாவது கால்சியம், நார்ச்சத்தும் இருக்குது. இதில் வெறும் 100 கிராம் சோளத்தில் இவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. ஓகே, இப்போ இதோட மருத்துவ பயன்கள் என்னன்னு பார்க்கலாம். சோளத்தில் அதிக அளவு நார்ச்சத்து மாவுச்சத்து இருக்கிறதால இது ஒரு சக்தி தரும் உணவாகவே திகழ்து. குளுட்டோன் எனும் வேதிப்பொருள் சோளத்தில் இல்லாததால கோதுமை வவ்வாமை இருக்கிறவங்க கூட சோளத்தை சாப்பிடலாம். சோளத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால மலச்சிக்கலுக்கு ஏற்ற உணவாகவே கருதப்படுது. நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இந்த சோளத்தை சாப்பிட்டு வரதால அது குறையிறதா நம்பப்படுது. 40 வயசு தாண்டினாவே அலையா விருந்தாளியா வர கிட்னியில இருக்க ஸ்டோன் கரையப்படுது. கோதுமையில வெறும் 5.5 கிராம் தான் புரதம் இருக்கு. ஆனா சோளத்தில் 10.4 கிராம் புரதம் அதிக அளவில் இருக்கு. நம்ம இப்போ சாப்பிட்ற அரிசியை போலவே அந்த காலத்தில் சிறந்த உணவுனா இந்த சிவப்பு சோளத்தை தான் சொல்றாங்க. விட்டமின் ஏ சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால இரத்த சோகை உள்ளவங்க நல்லா சாப்பிடலாம். சரி, இப்போ உணவுகளை பார்க்கலாம். சோள தோசை, சோள மாவு, சோள மாவு பால் முறுக்கு, சோள குருணை வடை, சோள இட்லி, சோள உப்புமா, சோள அப்பம், சோள ரொட்டி, சோள லட்டு.
ஜி நாகார்ஜுன், நான் வந்து சிறுதானியங்களின் குதிரைவாளியை பற்றி சொல்ல வந்திருக்கேன். குதிரைவாளி அரிசி வந்து பல மருத்துவ குணங்களையும் தனக்கான தனி பொறுப்புகளையும் கொண்டது. இதை சாப்பிட்டு வர உடலின் நச்சுத்தன்மை மற்றும் அதிக ஆற்றல் பெற்று நீண்ட நாள் உயிர் வாழலாங்க. இதை சாப்பிட்டா சக்கரநோய் வராதாமியா? நம்ம நாட்டில் இப்போ யாருக்கு தான்ப்பா சக்கரநோய் இல்லை? அந்த காலத்தில் எங்கள் பாட்டி வச்ச கொடுத்த சமையல் தான் எங்கள் தாத்தா நீண்ட நாள் வாழ வச்சுருக்கு போல. குதிரைவாளி அரிசி வெப்பமண்டல பகுதிகளையும், அப்புறம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம புன்சுயிரங்களையும் நீரே கிடைக்காத இடங்களை கூட அதை வளர்க்கலாமியா? அப்போ நம்ம தான் முதல் அறுவடை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம்ப்பா. இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் நேபாள் பகுதிகளில் அதிகமாக பயிரிடப்படுறாங்க. சரி, நம்ம கதைக்கு வருவோம். இந்த அரிசியை வாழர் அரிசியும் சொல்லுவாங்க, இல்லைன்னா புற்கள் வகையை சார்ந்தது. இதை புன்சாமையும் கூட சொல்லலாம். அப்போ ஆங்கிலத்தில் பேர் என்னப்பா? ஹார்ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி குதிரைவாளியை சாப்பிட்டா கால்சியம் சத்து, நார் சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்குல்ல, அப்போ உடம்பு நல்லா தானே இருக்கும். இதில் பச்சையம் இல்லாத பயிரும் கூட சொல்லுவாங்க. இது நெல் அப்புறம் பயிர் விளையாத இடத்துல கூட அதிகமாக வளரும். முடிஞ்சால் நம்ம வீட்டில் கூட வளர்க்கலாம். கோதுமையை விட 6 மடங்கு நார் சத்தும் உடம்புல செரிமான பிரச்சனைகளையும் இரத்த சோகை போன்ற பல நோயிலும் கிடைக்கிறது. இதை சாப்பிட்டா எல்லா குணமாகி உடல் நிலை பெறலாம். இதில் பீட்டா கார்போட்டின்ற ஒரு சத்து கூட இருக்குது. உடல் உறுப்புகளை தூய்மையாக வச்சுக்கிறது இப்போ பெரியும் பாடாக இருக்குது. அதற்கு நம்ம குதிரைவாளி அரிசி சாப்பிட்டா எல்லாமே சரியாக இறியா. அந்தளவு சத்து இருக்காப்பா அதில். குதிரைவாளியின் சத்துக்கள் 100 கிராம் குதிரைவாளி எடுத்து பார்த்தோம்னா புரதச்சத்து 6.2 கிராமும் கொழுப்பு சத்து 2.2 கிராமும் தாது உப்புக்கள் 4.4 கிராமும் இருக்குது. நார் சத்து மிக அதிகமாக இருக்குது, 9.8 கிராம் இருக்குது. கால்சியம் 11, பாஸ்பரஸ் 280 கிராமும் இருக்குது. இவ்வளோ இருக்காயா, இவ்வளோ தெரியாமல் போச்சே. இதை விட நீங்கள் சாப்பிட்ற அரிசி கம்மி தான். அந்த அரிசியில் நார் சத்து 2.2 கிராமும் இரும்பு சத்து 0.37 மில்லிகிராம் மட்டும்தான் இருக்குது. பழங்காலத்துலனா சிறுதானியங்கள் ஹெல்த்தி ஃபுட்டாகவும் சூப்பர் ஃபுட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் நல்லதை சாப்பிடுங்க. நல்லதை வாங்கி சாப்பிட்டா ரொம்ப நாள் நல்லா வளரலாம். அம்புட்டு தான்.
நான் சுமித்ரா. சிறுதானியங்களில் இருக்க கேழ்வரகை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். இப்போ ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொன்னாலே நம்ம பாரம்பரியமான தானியங்கள் தான் நம்ம சொல்லுவோம். தானியங்கள் ரொம்ப சத்தானது, ஆரோக்கியமானது அப்படின்னு தானே நமக்கு தெரியும். ஆனால் தானியங்கள் எங்கே சாகுபடி பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ சத்து இருக்குது, ஊட்டச்சத்துக்கள் எவ்வளோ இருக்குது, ஹெல்த் பெனிஃபிட் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியாது. சரி வாங்க இப்போது சிறுதானியங்களில் இருக்க கேழ்வரகை பற்றி பார்ப்போம். மற்ற தானியங்களை தவிர கேழ்வரகில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. கேழ்வரகு இந்தியாவில் 4000 ஆண்டுக்கு முன்னாடியே பயிரிட்டுட்டாங்க. இந்தியாவில் அதிகமாக பயிரிட்ட முதல்நிலை தோற்றமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு, கர்நாடகா இந்த 2 மாநிலங்கள் தான் கேழ்வரகு சாகுபடியில் முதல் மாநிலமாக இருக்குது. அது தவிர கேழ்வரகு ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலம் இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் இது சாகுபடி செய்கிறாங்க. கேழ்வரகு எத்தியோப்பியாவில் பெரிய பெரிய மலைப்பகுதியில் தான் இது சாகுபடி செஞ்சுருக்காங்க. ஆனாலும் நம்ம இந்தியாவில் தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இதை சாகுபடி செஞ்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, கேழ்வரகு 1 வருஷத்துக்கு 1 முறை தான் அது விளைச்சலை தரும். அதுவும் எல்லா கேழ்வரகும் வெப்பமண்டல பகுதிகளையும் மித வெப்பமான பகுதிகளையும் தான் இதை சாகுபடி செய்ய முடியும். அதனால தாங்க நம்ம ஊர்லலாம் கேழ்வரகு அதிகமாக சாகுபடி செய்கிறாங்க. இதுக்கு ஏற்ற வெப்ப மண்டலமான ஆப்பிரிக்கா, சீனா, இலங்கை, மலேசியா இந்த மாதிரி நாடுகளில் தான் கேழ்வரகு சாகுபடி செய்கிறாங்க. நம்ம இந்தியாவில் கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிஷா, குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் இந்த மாதிரி மாநிலங்களையும் கேழ்வரகு சாகுபடி செய்கிறாங்க. இப்போ கேழ்வரகில் இருக்க ஊட்டச்சத்துக்களை பற்றி பார்ப்போம். 100 கிராம் கேழ்வரகில் எனர்ஜி 336 கலோரி இருக்குது. கார்போஹைட்ரேட் 72.6 கிராம் இருக்குது. புரோட்டீன் 7.7 கிராம் இருக்குது. கொழுப்பு 1.5 கிராம் இருக்குது. நார்ச்சத்து 11.5 கிராம் இருக்குது. தாதுக்கள் 2.7 கிராம் இருக்குது. கால்சியம் 350 மில்லிகிராம் இருக்குது. இரும்பு 3.9 மில்லிகிராம் இருக்குது. மெக்னீஷியம் 133 மில்லிகிராம் இருக்குது. பாஸ்பரஸ் 280 மில்லிகிராம் இருக்குது. துத்தநாகம் 2.3 மில்லிகிராம் இருக்குது. சோடியம் 11 மில்லிகிராம் இருக்குது. பொட்டாசியம் 408 மில்லிகிராம் இருக்குது. கேழ்வரகில் இருக்க வைட்டமின்ஸை பார்ப்போம். தைமின் 0.42 மில்லிகிராம் இருக்குது. ரிபோஃப்ளேவின் 0.19 மில்லிகிராம் இருக்குது. நியோசின் 1.1 மில்லிகிராம் இருக்குது. ஃபாலிக் அமிலம் 18.3 மைக்ரோகிராம் இருக்குது. வைட்டமின் இ 22 மில்லிகிராம் இருக்குது. இவ்வளோ ஆற்றல் மிக்க இவ்வளோ சத்துக்கள் வந்து 100 கிராம் கேழ்வரகில் இருக்குது. இப்போ மற்ற தானியங்களுக்கும் கேழ்வரகுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. கோதுமை, அரிசி இதெல்லாம் காட்டிலும் கேழ்வரகில் ரொம்ப சத்துக்கள் இருக்குது. இப்போ கேழ்வரகில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்டை பார்க்கலாம். ட்ரைஃப்ளோஃபோன் அப்படின்ற ஒரு அமினோ அமிலம் வந்து கேழ்வரகில் இருக்குது. அந்த அமிலம் வந்து நம்ம உடலில் இருக்க எடையை வந்து குறைக்கும். நம்ம எப்பயுமே ஸ்லிம்மாக வச்சுருக்கோம். நம்மளோட பசி உணர்வையும் அது குறைக்கும். நம்மளோட உடலில் இருக்க சேதமடைந்த திசுக்கள்லாம் அது சரி செய்யும். நம்ம உடலில் இருக்க நைட்ரஜன் நிலை வந்து எப்போவுமே சமநிலையில் வச்சுருக்கோம். கேழ்வரகில் அதிகமான கால்சியம் இருக்கிறனால நம்ம எலும்புகளை எப்பயுமே ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். கேழ்வரகில் தாவர வகையான ரசாயன கலவை இருக்குது. அதனால சர்க்கரை நோயாளிகள் கேழ்வரகு சாப்பிட்டா அவங்களுக்கு சர்க்கரை நோய் குணமாகும். கேழ்வரகில் இரும்பு சத்து நிறைய இருக்கிறனால இரத்த சோகை இருக்கவங்களாம் கேழ்வரகை சாப்பிட்டா அந்த இரத்த சோகை சரியாகும். நம்ம உடலில் இருக்க உஷ்ணத்தை குறைக்கவும் இது உதவுது. அப்புறம் லெத்தின் மெத்தியோனைன் அப்படின்னு ஒரு ஆசிட் கூட கேழ்வரகுல இருக்கு. இது என்ன பண்ணுனா, நம்ம கல்லீரல்ல வந்து அதிகமான கொழுப்பு இருக்கும், கெட்ட கெட்ட கொழுப்புகள்லாம் இருக்கும். இந்த கொழுப்புகள்லாம் வெளியேற்ற இந்த லெத்தின்ற ஒரு அமிலம் வந்து இதுக்கு உதவுது. நம்ம இந்த கேழ்வரகை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்க நிறைய கெட்ட கொழுப்புகள், நம்ம உடம்புல இருக்க கெட்ட கெட்ட வெப்ப காற்றுகள் இதெல்லாம் வெளியேறி நம்ம எனர்ஜியா இருக்கலாம்.
நான் ஆர் சங்கர் கணேஷ், சிறுதானியங்களில் சாமையை பற்றியும் அதோட பயன்களை பற்றியும் பேச போகிறேன். சிறுதானியத்திலே ரொம்ப சிறந்த தானியம்னா அது சாமை தான். சாமை உண்டால் ஆமை வயது, என்னடா புதுசாக சொல்கிறானே யோசிக்காதீங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ இருக்கிற சராசரி மனுஷனோட அதிகபட்ச ஆயுள் காலம் 65-70 வயசு தான். அதுக்கு மேலே ஒரு மனுஷன் நோயே இல்லாமல் வாழ்கிறான் அப்படின்றது ஒரு அதிசயமாக தான் பார்க்குறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஆனால் ஆமையோட ஆயுட்காலம் வந்து 100-150 வயசு வரைக்கும் உயிர் வாழும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளும் சாமை சாப்பிட்டா அதே மாதிரி 100 வயசு வரைக்கும் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சாமை உண்டால் ஆமை வயதுன்னு சொல்கிறோம். சாமையோட பிறப்பிடம் வந்து நம்ம இந்தியா தாங்க. சாமையை அதிக அளவு உற்பத்தி செய்கிறதும் நம்ம இந்தியா தான். தமிழ்நாட்டில் வேலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, விழுப்புரம் இந்த 4 மாவட்டத்தில் தான் 4000 ஏக்கர் பரப்பளவில் சாமையை சாகுபடி செய்கிறாங்க. சாமை வந்து அனைத்து விதமான நிலத்திலையும் எல்லா காலங்களையும் வளரக்கூடிய பயிர் தான் சாமை. குறிப்பாக ஜூன் ஜூலை மாதத்தில் பயிரிடுறது வந்து சிறந்த முறை அப்படின்னு சொல்கிறாங்க. செம்மண் இருமண் நிலத்தில் வந்து நல்லா வளரும் சாமை அப்படின்னு சொல்கிறாங்க. சாமையோட ஆங்கில பெயர் வந்து லிட்டில் மில்லட். சாமையில் மெக்னீசியம், நியாசின், பாஸ்பரஸ் இது மூணும் மற்ற தானியத்தை விட அதிகமாக இருக்குங்க. இப்போ 100 கிராம் சாமையில் என்னென்ன சத்து இருக்குது, அது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல கொழுப்பு சத்து. கொழுப்பு சத்து வந்து 5.2 கிராம், மாவுச்சத்து 60.9 கிராம் இருக்குது. இது ரெண்டு எல்லா தானியத்துலையும் காமனாக இருக்கிறது தாங்க. அது போக என்னென்ன சத்து இருக்குன்னா, மெக்னீசியம் 114 மில்லிகிராம், எனர்ஜி 329 கலோரிஸ், இரும்பு சத்து 9.3 கிராம், கால்சியம் 17 மில்லிகிராம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாதாரண அரிசியில் இரும்பு சத்து 2 மில்லிகிராம் தான் இருக்குது, ஆனால் சாமை அரிசியில் 9.3 கிராம் இருக்குங்க. இதுவே கால்சியமும் பாருங்கள், 4 மில்லிகிராம் சாதாரண அரிசியிலையும் சாமை அரிசியில் வந்து 17 மில்லிகிராம் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இரும்பு சத்து 10 மடங்கும் கால்சியம் 4 மடங்கும் சாமை அரிசியில் இருக்குது. சாதாரண அரிசியை விட சாமை அரிசியில் இவ்வளோ அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரேட்டை மட்டும்தான் பார்த்து வாங்குகிறோம். ரேட்டை பார்க்குற நாம நம்மளோட டயட்டை பார்க்க மாட்டேங்கிறோம். டயட்னா ஒன்றும் நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் தாங்க சொன்னேன். இனிமேல் நம்ம ரேட்டை மட்டும் பார்த்து வாங்காமல் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இருக்கிற சிறுதானியங்களாக வாங்கி சாப்பிடுவோம். அடுத்து சாமை அரிசியோட பயன்கள். வயிறு சம்மந்தப்பட்ட நோய்களை தடுக்குது. சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த சாமை அரிசி ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அனிமியா நோய் வராமல் தடுக்குதான். அனிமியாலாம் ஒன்றும் இல்லை, ரத்த சோகை தான். அடுத்து பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் மூலம் வர பிரச்சனையை தடுக்குது. எல்லா நோய்க்கும் மூல காரணமாக இருக்கிற மலச்சிக்கல், இந்த மலச்சிக்கல் தாங்க இப்போதைக்கு இருக்கிற மூல காரணம். உடம்புல இருக்கிற கழிவு வெளியேறினா எந்த நோயும் வராது நமக்கு. இப்போ அடுத்து எலும்பு திசை. இப்போ 30-40 வயசில் இருக்கிறவங்களே கை வலிக்குது, மூட்டு வலிக்குதுன்னு அடிக்கடி சொல்கிறாங்க. அது காரணம் இந்த எலும்பு திசை வீக்காக இருக்கிறனால தான். இந்த சாமை அரிசி சாப்பிட்டா எலும்பு திசை வலிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குழந்தைகளுக்கு வரக்கூடிய சளி, ஆஸ்துமா, நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தும். அடுத்து சாமையில் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் அதாவது விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல உடல் வலிமை தருங்க. அடுத்து சாமை அரிசின் உணவுகள், அது என்னென்ன உணவு செய்யலாம் சாமை அரிசியில் அப்படின்னு பார்க்கலாம். சாமை தோசை, சாமை உப்மா, சாமை பாயாசம், வெண்பொங்கல், கஞ்சி இது மட்டும் இல்லைங்க. நம்ம குழந்தைங்களாம் சாப்பிடணும் அப்படின்னு யோசிப்பீங்கல்ல, குழந்தைங்களாம் இப்போ இருக்கிற மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் செய்யலாங்க. இந்த சாமையை வந்து நம்ம ரெடிமேடாக கடையிலையும் சாமை மாவுன்னு இருக்குது, நம்ம இல்லை நம்ம அரிசி வாங்கி அதை சாமை மாவாக திரிச்சுக்கலாங்க. அதில் என்னென்ன பண்ணலான்னா, சாமை முறுக்கு, இடியாப்பம், புட்டு, கேக்கு, பிஸ்கட்டு, ரொட்டி இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. அதை குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சாமை அரிசியில் என்னென்ன சத்து இருக்குது, அது என்னென்ன ரெசிபி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேலும் நம்மளும் சத்தானதாக சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு நல்ல சத்தானதாக கொடுத்து ஆரோக்கியமாக இருப்போம்.
அடடே, சிறுதானியங்களை பற்றி நமது மாணவர்கள் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்களே. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இவ்வளவு சத்தான இந்த சிறுதானியங்கள் நமது நாட்டுடைய பாரம்பரிய உணவு. சின்ன குழந்தைங்க, வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் சிறுதானியங்களை பயன்படுத்தி எந்த வகையான தின்பண்டங்கள் அதாவது உணவுப் பொருட்களை தயாரிக்கலாம், இவங்களுக்கெல்லாம் உணவுகளாக கொடுக்கலாம், இது பற்றி சொல்ல வர்றாங்க உணவு தொழில்நுட்ப நிபுணர் பாரதி. சொல்லுங்க மேடம், கேட்போம்.
சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். மக்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை விட ஆடம்பர வாழ்க்கையை வாழத்தான் பலரும் விரும்புகின்றனர். சிறுதானியங்கள் அதாவது சிறிய விதைகளை கொண்ட தானியங்களை தான் சிறுதானியங்கள் என்கிறார்கள். ஆங்கிலத்தில் மில்லட் என்ற பெயரும் உண்டு.
போஸ்ட் ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜி, அதாவது உணவு தொழில்நுட்பத்துறையின் அதிக வளர்ச்சியின் காரணமாக பல்வேறு வகையான அரிசி வகைகள், பட்டை தீட்டப்பட்ட அரிசி வகைகள், மரபணு மாற்றப்பட்ட அரிசி வகைகள், கோதுமை, இது எல்லாமே வந்து நீங்க கடைகள்ல பாத்திருப்பீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐஆர் 8, கல்சர் பொன்னி, பாஸ்மதி, சீரக சம்பா போன்ற பல்வேறு அரிசிகள் நீங்களே கடையில பாத்திருப்பீங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு அரிசியை பயன்படுத்துவதற்கு பதிலாக சிறுதானியங்கள் அதிக அளவில் உணவில் கட்டாயம் எடுத்துக்கொள்ளணும். சிறுதானியங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோடனே மிக முக்கியமான ஒன்று சோளம். இந்த சோளம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம எப்படி அரிசியை வச்சு இட்லி தோசை மாவு ரெடி பண்றோமோ அதே மாதிரிதான், அதே அளவுக்கு சோளம் வச்சு சோளத்தோட நம்ம வந்து உளுந்து சேர்த்துட்டு இட்லி தோசை மாவு ரெடி பண்ணி தோசையாவோ இல்லை இட்லியாவோ நம்ம வந்து உணவா தயாரிச்சுக்கலாம். கம்பு அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பை பொறுத்த அளவுக்கு கம்பை முதல் நாளே வந்து ஊற வச்சு அந்த ஊற வச்ச கம்பை எடுத்து அது மேல இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு திரும்பவும் அதை வேக வச்சு அது கூட மோர் சேர்த்து கூலா வந்து சாப்பிடுவாங்க. பிரியாணியை பொறுத்த அளவுக்கு சீரக சம்பாவை மட்டும் நீங்க பாத்திருப்பீங்க, இல்ல பாஸ்மதி ரைஸ்ல வந்து பிரியாணி செஞ்சு பாத்திருப்பீங்க. குதிரைவாளியிலையும் பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். பிரியாணியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப சுவையா இருக்கும் இந்த குதிரைவாளியில பண்ற பிரியாணி. வரகு பிரியாணி, சாமை புளியோதரை, இந்த மாதிரி சிறுதானியங்களை நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கு. சிறுதானியங்களை பொறுத்த மட்டும் அதனோட குலையும் தன்மை அப்படின்றது மாறுபடும். கம்பு மாதிரியான தானியங்கள் முதல் நாளே வந்து ஊற வச்சு அதை வந்து மறுநாள் எடுத்து கூழா வந்து தயாரிப்பாங்க, இல்ல கம்புல வந்து கஞ்சி செய்வாங்க. கம்பை பொறுத்த அளவுக்கு அதோட குலையும் தன்மை அப்படின்றது அதிக நேரம் எடுத்து அது வந்து குலையும். மற்ற தானியங்கள் வந்து ஈஸியா வந்து குழஞ்சிரும். இதே மாதிரி கேக் பண்றோம் அப்படின்னா சிறுதானியங்களை வச்சு கேக் பண்ணலாம்.
சிறுதானியங்கள்ல இத்தனை உணவு பண்டங்களா? அடடா, நீங்க சொல்லும் போதே சாப்பிடணும் போல இருக்கே, நாக்குல எச்சி ஊறுது. நம்ம நேயர்களும் இந்த உணவுகளை தயாரிக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு சத்தா இருந்தாலும் அளவோட தானே எந்த உணவையும் சாப்பிடணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கல்ல. அது இல்லாம இந்த சிறுதானியத்திலையும் ஆன்டி நியூட்ரிட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஏதாவது குறைபாடு இருக்குதா, அது பத்தி கூட பார்க்கலாமே. ஓ, நம்ம ஊட்டச்சத்து நிபுணர் பேராசிரியர் ராகதீபா அவங்கள்ட்டயே கேட்போமே.
சிறுதானியங்கள்ல என்னதான் நன்மைகள் இருந்தாலும் இதுல கூட நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை தடுக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் இருக்கு. இத ஆன்டி நியூட்ரிட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆர் சப்ஸ்டன்ஸ்னு சொல்றோம். இந்த மாதிரி ஆன்டி நியூட்ரிட்டிவ் ஃபேக்டர்ஸ் எல்லா உணவுலையுமே சாதாரணமா இருக்கும். ஆனா சிறுதானியங்கள்ல அரிசியில இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஃபைட்டிக் ஆசிட், டானின், பாலிஃபினால்ஸ் போன்ற கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான சத்துக்களான அயன் மற்றும் ஜிங்க் நம்ம உடம்புல சேர விடாம தடுக்கும். இதை நம்ம எப்படி சரி செய்யலாம்னா, சிறுதானியங்களை சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு அப்புறம் சமைக்கலாம். ஊற வச்சு அதை அரைச்சு மாவை புளிக்க வைக்கிறது மூலியமா முழுமையாவே அகற்ற முடியும். சில தானியங்கள்ல இருக்கிற காய்ட்ரோஜன் என்ற கெமிக்கல் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியை தடுக்கும். இது கம்புல இருக்கும். அப்ப கம்பு சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். தாராளமா சாப்பிடலாம். ஏன்னா நம்ம ஊர்ல அயோடின் டெஃபிஷியன்சி அந்த அளவுக்கு அதிகமா இல்ல. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் இதை தவிர்க்கலாம். இதை தவிர சிறுதானியங்கள்ல எல்லாமே நன்மைதான்.
சிறுதானியங்கள் மானாவாரி பயிர், வானம் பார்த்த பூமியில விளையக்கூடியது, தண்ணீர் தேவை அதிகம் கிடையாது, பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துவதும் கிடையாது, எந்த விதமான கெமிக்கல் உரங்களும் தேவையில்லை. இது பல ஆயிரம் ஆண்டுகளா நமது மண்ணின் உணவு. சிறுதானிய உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலமா பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய புவி வெப்பமயமாகுதல் இதை கட்டுப்படுத்த முடியும்னு நமது விஞ்ஞானிகள் நம்புறாங்க. நமது உடலுக்கு ஏற்ற, நமது நாட்டின் தட்ப வெப்பநிலைக்கு பொருத்தமான இயற்கையான உணவு சிறுதானியங்கள். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருப்பதாலும் அதிக நார் சத்து இருக்கிறதாலும் அரிசியை விட கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவா இருக்கிறதாலும் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்கு. சாலிபிள் ஃபைபர்ஸ் இது வந்து கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைச்சிட்டு நல்ல கொழுப்போட அளவை அதிகரிக்க செய்யுது. ரத்த அழுத்தமும் கட்டுக்குள்ள வச்சிருக்க உதவுது. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதால புற்றுநோய் வராமல் நம்மளை பாதுகாக்குதுன்னு சொல்லப்படுது. சிறுகுடல் பகுதியில் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா அதோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துது. இது நம்ம செரிமான மண்டலம் நல்லா வேலை செய்யறதுக்கு உதவும். உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் சிறுதானியங்கள் உதவுது. அதிக கால்சியம் எலும்பு வளர்ச்சிக்கும் மற்றும் தேய்மானத்தை தவிர்க்கிறதுக்கும் தேவைப்படுது. இந்த கால்சியம் அதிகமாக சிறுதானியங்களில் இருக்கு. மேலும் பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்ற இது கண்களுக்கு மிகவும் அவசியம். தோல் சரும ஆரோக்கியத்திற்கும் முடி வளரவும் சிறுதானியத்தில் இருக்கக்கூடிய இந்த மினரல்ஸ் பயன்படுது. இந்த வகையான தாது உப்புகளும் உயிர்காக்கும் விட்டமின்களும் நம்ம சிறுதானியத்தில் நிறையவே இருக்கு. உணவே மருந்து, இதுதான நமது தமிழர் பண்பாடு வாழ்வியல் நெறிமுறை. சிறுதானியங்களை அதிகமாக உணவுல எடுத்துக்கிட்டு ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளோடு நமது முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க. சட்டீஸ்கர் மாநிலத்தில் சட்டீஸ்கர் அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவுல சிறுதானியங்களை இந்த ஆண்டு முதல் சேர்த்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு நியாய விலை கடைகள் மூலமா சிறுதானியங்களை விநியோகிக்கப்பட போது இந்த அறிவிப்பும் வந்திருக்கு. நாமும் மற்ற எல்லோருக்கும் இந்த 2023 சர்வதேச சிறுதானிய ஆண்டு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இப்ப நாங்க கிளம்புறோம். நன்றி நேயர்களே, நீங்களும் சிறுதானியங்களை உங்க உணவுல அதிகமா எடுத்துக்கிருவீங்கன்னு நம்புறோம்.
சிறுதானியங்களை எவ்வளவு எளிமையா நம்மிடையே விளக்க முடியுமோ அவ்வளவு அழகாக எடுத்து கூறினாங்க. கண்டிப்பாக இந்த உரையாடல் நமக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக மாணவர்கள் ஒவ்வொரு சிறுதானியத்தை பற்றியும் அழகாக எடுத்து கூறி அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக எடுத்துரைத்தாங்க. நாம் இணைந்திருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில்.